கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 26 அத்தியாயம். இன்பவல்லியின் இதயம். எந்த இளவரசரை மறந்துவிட வேண்டும் என்று நினைத்தாலோ அந்த இளவரசரின் இனிய தோற்றமும், முல்லைத்தீவில் அவரோடு நேரம் போவது தெரியாதிருந்த இன்ப நிகழ்ச்சிகளும் மீண்டும் அவள் எதிரே தோன்றின. அவளால் அப்போது உட்கார்ந்திருக்க முடியவில்லை. அவள் பாதங்கள் துடித்தன, வளைக்கரங்கள் நெளிந்தன, மின்னல் இடை துள்ளியது, வெயின்தோல் வளைந்து வளைந்து ஆடியது. அந்த மணல் வெளியில் இன்பவள்ளி ஏதோ பாடலை முணுமுணுத்தாள். அந்த பாடலுக்கு ஏற்ப அவள் பாதங்கள் அசைந்தன. ஒரு சமயம் அவள் பம்பரம் போல் சுழன்றாள். அவள் முகம் மறுபக்கம் திரும்பிவிட்டதோ என்று தோற்றமளிக்குமாறு ஒரு சமயம் திகழ்ந்தாள். அவள் கரங்களில் மாய சக்தி இருந்ததோ, அவை சுழன்று நெளிவதற்காகவே பிறந்தனவோ? அவள் இடை நொந்து போகாதா? இப்படி அசைவதால் அவள் பாதங்கள் மணலில் அமிழ்ந்து விடாதோ? இப்படி அழுத்துவதால் இன்பவள்ளியின் கண் எதிரி ஆறு சுழன்றது. ஆற்றங்கரை மரங்கள் சுழன்றன, வானத்து நிலவு சுழன்றது, விண்மீன்கள் சுழன்றன. இன்பவள்ளி, இன்பவள்ளி என்று அருண்மொழி கூப்பிட்டது காதில் விழுந்தது. அதோ அவர் கரங்களில் இன்பவள்ளி சாய்ந்திருக்கின்றாள். அவளை கீழே விழாமல் அருண்மொழி தாங்கி இருக்கின்றார். இன்பவள்ளி ஆடி ஆடி சுழன்று துவண்ட சமயம் அருண்மொழி இன்பவள்ளியை தேடி வந்து விட்டார். அவளை கீழே விழாமல் தாங்கி மெல்ல கீழே படுக்க வைத்தார். அழகிய தலையலங்காரத்தோடு கூடிய அவளது கூந்தலை கீழே படாத வண்ணம் தன் மடியில் கிடத்தினார். இன்பவள்ளி மெல்ல கண் விழித்தாள். அருண்மொழியின் மடியில் தான் தலை வைத்து படுத்திருப்பது அறிந்து வெட்கினாள். துள்ளி எழுந்தாள். இளவரசே, நான் எங்கிருக்கின்றேன் என்று பரபரப்போடு கேட்டாள். ஏன், நீ தஞ்சையில் இருக்கின்றாய் என்றார் அருண்மொழி மெல்ல நகைத்துவாறு. தஞ்சை மாளிகை என்றவுடன் இன்பவள்ளி திகைத்தாள். ஏன் திகைக்கின்றாய் இன்பவள்ளி? எப்படியும் நாளை நீ அங்கு இருக்க வேண்டியவள் தானே இன்பவள்ளி. மாளிகை மேன்மாடத்து முற்றத்திலே நீ நடனமாடியதாக எண்ணிக்கொள். ஆடி ஆடி களைத்த போது நான் அங்கே வந்து பார்த்து கொண்டாயிருப்பேன். உன்னை அள்ளி சென்று பஞ்சனையில் கிடத்துவேன். இதே போன்ற நிலவுதான் வீசிக்கொண்டிருக்கும். இப்போது போல களைத்து போய் நீ பெருமூச்சு விடுவாய். அது என் கண்ணங்கள் மெல்ல தடவி செல்லும். அது என் கண்ணங்களை மெல்ல தடவி செல்லும். பருக பால் கொடுப்பேன், உன்ன பழம் கொடுப்பேன், சிவந்த அதரம், மேலும் சிவக்க தின்ன வெற்றிலை தருவேன். அருண்மொழியின் முகத்திலே எப்போதும் இல்லாத புது சோபை ஒளிர்ந்தது. கண்கள் இன்ப போதையால் தனியழகோடு திகழ்ந்தன. இன்பவள்ளியை நாணம் சூழ்ந்தது. அவள் எழ முயன்றாள். அருண்மொழி தொடர்ந்து பேசினார். இன்பவள்ளி, மாளிகையிலே இவ்வளவு சுக சௌகரியங்கள் இருக்கின்றன. இங்கே துவண்டு கெடுக்கும் உன்னை எந்த பஞ்சனையில் கிடத்துவேன்? பழமும் பாலும் இங்கிருந்து தருவேன். இங்கே அரசு ஆணை செல்லாது. இங்கே நீளவான பந்தலின் கீழ் எல்லோரும் சமம். நானும் எளியவனாக சோழ நாட்டு சாதாரண மனிதனாக திகழ்கின்றேன். பாலும் பழமும் எதற்கு, பஞ்சனை எதற்கு? இப்படி இங்கேயே எப்போதும் இருந்துவிட வேண்டும் எனும் துடிப்பு எனக்கு ஏற்பட்டுவிட்டது. இங்கே கலைஞர்கள் வாழ்கின்றார்கள். முதியவர் சிறந்த சிற்பி, இளைஞர் வாகீசன் சித்திரக்கலை சிறந்து கைவரப் பெற்றவன். அவனுடைய சோழ நாட்டை கலைமனம் கமழும் பூமியாக மாற்றிவிடலாம் போல் தோன்றுகிறது. வீரத்தில் நிறைந்த சோழ நாடு கலையில் சிறந்து விழுகப் போகிறது என்பதை நினைக்கும் போது எனக்கும் பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நடுநர், ராணி, ஓவியர், சிற்பி மூவரும் கிடைத்துவிட்டால் வேறு என்ன வேண்டும்? அருண்மொழி முடிக்கவில்லை. இன்பவள்ளி குறுக்கிட்டாள். இளவரசி, வேண்டாம் வேண்டாம், நீங்கள் இங்கே தங்கிவிடும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள். சோழ நாடே தங்களை எதிர்பார்த்திருக்கிறது. தங்களை இங்கேயே சிறைப்படுத்தி வைத்துவிட்டால் ஒரு சிறு பெண் என்னும் அவ பெயர் என்னை வந்து சொல்ல வேண்டாம். தாங்கள் என்னை சந்தித்ததாகவோ புலப்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்பவள்ளி இன்னும் அகப்படவில்லை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முல்லைத்தீவிலேயே அவள் மறைந்து விட்டதாக நினைத்துக் கொள்ளுங்கள். நடனம், சிற்பம், சித்திரம் எப்போது வேண்டுமானாலும் அழைத்தால் வரும். ஆனால் சோழ நாட்டு அரச பதவி வராது என்றாள். இன்பவள்ளி இப்படி கூறும் போது அருண்மொழி புன்னகை பூத்தபடியே இருந்தார். பிறகு, சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டாயா இன்பவள்ளி? உனக்குள்ள சொல் திறமை அவ்வளவுதானா இன்னும் இருக்கிறதா? இங்கேயே இருக்கப் போகின்றேன் என்பதால் சோழ நாட்டு அரச உரிமையை உதறிவிட்டேன் என்று அர்த்தமா? நான் தஞ்சையில் இருந்து விரும்பும் போது வருவேன். அழகிய தேரிலே உன்னை அருகே அமர வைத்து ஓட்டி வருவேன். கம்பீரமான யானையிலே அம்பாரி மீது உன்னை அமர்த்தி ஆடி அசைந்து வருவேன். நீ விருப்பப்பட்டால் குதிரை மீதும் ஏற்றி உன்னை அமர வைத்து காற்றினும் கடிதாய் பறந்து கழிப்போம். மீண்டும் நகர சந்தடி நோக்கி செல்வோம். இங்கே தங்கும் நாட்களில் ஓவியரோடும் சிற்பியோடும் கலையை பற்றி பேசி காலம் கழிப்போம். சோழ நாட்டு கோயில்களை எனது பெரிய பாட்டியார் கற்றொழியாக மாற்றினார். அந்த கற்றொழிகளிலே சிற்பங்கள் திகழ செய்வோம். இன்னும் அதற்கு மேலாக அழியாத பெரும் செயலொன்றை செய்வோம். அதற்கெல்லாம் நீ உறுதுணையாக இருக்க வேண்டாமா இன்பவள்ளி? என்னை ஏன் போக சொல்கின்றாய்? உங்கள் கலையார்வம் என் உடலை செழிக்க வைக்கிறது. என் மனம் கவர்ந்த இளவரசர் நாளைக்கு பேரரசராகி அவர் அழியாத பணிகள் செய்யப் போகின்றார் என்று எண்ணும் போது எனக்கு உள்ள பூரிப்பு ஏற்படுகிறது. அவையெல்லாம் நிறைவேறுவதற்காகத்தான் தாங்கள் என்னை மறந்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். என்ன சொன்னாய் இன்பவல்லி? உன்னை மறப்பதா? என்னை சோதனை செய்ய இவ்வார்த்தை கூறுகிறாயா? உன்னை மறப்பதற்காகவா நான் முல்லைத்தீவில் உன்னை சந்தித்தேன்? உன்னை மறப்பதற்காகவா இதோ தேடி வந்தேன்? என் மீது தங்களுக்கு இருக்கும் அளவற்ற அன்பை நான் சந்தேகிக்கவில்லை. ஆனால் என் இதயத்திற்கு உள்ள அன்பின் அளவைத்தான் நான் எடை போட்டு சுய சோதனை செய்து கொண்டேன். கருணை கூர்ந்த பல வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்த சம்பவத்தை நினைத்து பாருங்கள். ஒரு நாள் முல்லைத்தீவிற்கு அயல் நாட்டு களம் ஒன்று வந்தது. அன்று பௌர்ணமி நாள். அந்த தீவில் குன்ற குறவை ஆடினார்கள். கைகோர்த்த ஆணும் பெண்ணும் ஆடினார்கள். எனக்கு நீங்கள் முதற்கை கொடுத்தீர்கள். நானும் முன்பின் அறியாத தங்களோடு முதற்கை கொடுத்து ஆடினேன். தெய்வ திருவாரூருக்கு முன்பின் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் ஏது? விட்ட குறை தொட்டு குறை என்பார்களே, அதனாலேயே என்னவோ தங்களை கண்டவுடனேயே என் மனத்தில் புது மாறுதல் ஏற்பட்டுவிட்டது. பிறகு இருவரும் சந்தித்தோம். புன்னை மர நிழலிலே சந்தித்தோம். அருவிக்கரையிலே சந்தித்தோம். கடற்கரையோரத்தை சந்தித்தோம். சங்கமுக யாழெடுத்து நான் மீட்டினேன், பாடினேன், ஆடினேன், கொடுகொட்டி ஆடினேன், பாண்டுரங்கம் ஆடினேன், மாயோன் கூத்தாடினேன், குன்ற குறவை ஆடினேன், குறவை கூத்தாடினேன். நீங்கள் மகிழ்ந்தீர்கள். ஒரு ரத்தன வியாபாரி என்று தாங்கள் அறிமுகப்படுத்திக் கொண்டீர்கள். அரசு குமாரர் என்று நான் அப்போது அறிய மாட்டேன். என் வளர்ப்பு தந்தையும் அறிய மாட்டார். அறிந்திருந்தால் பழக விட்டிருக்க மாட்டார். காதல் உணர்வை ஏற்பட விட்டிருக்க மாட்டார். ஆனால் நான் இப்போது நினைத்து பார்க்கின்றேன் தங்களுக்கும் எனக்கும் ஏற்பட்ட பிணைப்பின் தன்மையை. என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தாங்கள் முல்லைத்தீவு நின்று பிரிந்த போது கடற்கரையிலே நின்று கொண்டிருந்தேன். பல நாட்களுக்கு எனக்கு எந்த வேலையும் செய்ய ஓடவில்லை. தங்கள் வருகையை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்திருந்தேன். நாட்களை ஓட்டினேன். முல்லைத்தீவு அழிந்த பிறகு நான் துணிந்து தங்களை தேடி புறப்பட்டேனே, அது எதனால்? தஞ்சையை வந்தடைந்த கதையை விசித்திரமானதுதான். விதி மிக மிக வேகமாக என்னை இளைய பிராட்டியாரின் கரங்களிலே ஒப்படைத்தது. வெகு வேகமாகவும் பிரித்தது. தஞ்சையிலே அரண்மனையின் மேன்மடத்தில் நான் இருந்தேன். தாங்கள் கோட்டைக்குள் பிரவேசித்த போது ஏற்பட்ட மகத்தான வரவேற்பின் போதுதான் ரத்தின வியாபாரியும் சோழ நாட்டு இளவரசரும் ஒருவரே என்று புரிந்து கொண்டேன். தங்களை உடனே சந்திக்க வேண்டும் என்று பரபரப்பு கொண்டேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் தங்களை சந்திக்காமல் ஏதோ ஒன்று தடுத்துக் கொண்டே வந்தது. அது எதனால்? விதிக்கே தங்களோடு என்னை சேர்த்து வைப்பதில் ஆசை இல்லை போலும். இளவரசே, அவை எல்லாவற்றையும் விட தங்கள் கரம் பிடித்த உத்தமி குணவதி வானதி தேவியின் இடத்தில் போட்டியாக நான் வருவதற்கு ஆண்டவனுக்கே பிரியமில்லை போலும். வானதி தேவி என்னை பரிவோடு நடத்தினாள். இளைய பிராட்டியிடம் தாயின் அன்பை கண்டேன். வானதி தேவியிடம் சகோதரியின் அன்பை கண்டேன். என்னால் சகோதரிக்கு துரோகம் செய்ய மனம் வரவில்லை. அவர்கள் எல்லாவரையும் விட தஞ்சையிலே எனக்கு பழுவேட்டரையர் மகள் பஞ்சவன் மாதேவி அறிமுகமானார்கள். அவர்கள் என்னோடு நெருங்கி பழகினார்கள். தன்னை பற்றி ஒளிவு மறைவின்றி கூறிக்கொண்டார்கள். அதில் இருந்துதான் அவர்களுக்கு தங்கள் மீது ஏற்பட்டிருக்கும் காதலை அறிந்தேன். பேச்சினிடையே அவர்கள் தனக்காக நான் தியாகம் செய்து உதவுமாறு என்னை வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு வேலை நெருங்கி வந்தது. இளவரசி, இத்தகைய சூழ்நிலையில் நான் தங்களை மறப்பதை தவிர வேறொன்றுமே தோன்றவில்லை. தோன்றலாம் என்ன, எவ்வளவோ எண்ணங்கள் தோன்றுகின்றன. அந்த எண்ண குவியல்களை சீர்தூக்கி பார்த்தால் நான் இந்த சோழ நாட்டை விட்டு சென்று விடுவதுதான் சிறந்தது என்று முடிவுக்கு வந்தேன். இளவரசி, முதியவர் தங்களை ஒன்று வேண்டிக் கொண்டாரே, அதை நிறைவேற்றிக் கொடுங்கள். வட இந்திய யாத்திரைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொடுங்கள். நாங்கள் திரும்பி வருவதற்கு ஓராண்டோ ஈராண்டுகளோ ஆகலாம். அதற்குள் தாங்கள் சோழ நாட்டு அரசராக இருப்பீர்கள். பட்ட மகிழ்ச்சியோடு சபை மண்டபத்தில் கொடுவிருப்பீர்கள். நான் வருவேன். சபையிலே அற்புத நடனம் ஆடுவேன். இளவரசி, என்னை மறந்து விடுங்கள். இதோ நீங்கள் கொடுத்த ரத்தினக்கள். இன்பவள்ளியின் குரல் தழுதழுத்தது. அருண்மொழி மெல்ல இன்பவள்ளியின் முகத்தை நிமிர்த்தி, இன்பவள்ளி, நடனவள்ளி கலையரசி உனக்கு அற்புதமாக ஆடத்தான் வரும், பாடத்தான் வரும் என்று எண்ணியிருந்தேன். நன்றாக பேசுகிறாயே. நாடக நடிகைகள் வேடம் பூண்டு அரங்கில் பேசுவது போல் உரையாடினாய். உன் அளவுக்கு என்னால் மறுமொழி கூற முடியுமா என்பது சந்தேகமே. இன்பவள்ளி, என்ன பேசினாய், எப்படி பேசினாய்? உன் இதயத்தில் நின்று வந்த வார்த்தைகள் தாம் அவை. அப்படி பேச உன் இதயம் எப்படி சம்மதித்தது இன்பவள்ளி? நம் இருவர் அன்புக்கும் அந்தஸ்து குறுக்கிடக் கூடாது என்பதை நான் எப்போது புரிந்து கொண்டு விட்டேன். உனக்காக நான் இந்த நாட்டையே துறக்க ஆயத்தமாயிருக்கிறேன் இன்பவள்ளி. நாளைக்கு சென்று சிவிகையை அனுப்புகின்றேன். நீ புறப்பட்டு வந்துவிடு. நீ எதற்கு மஞ்ச வேண்டாம். உனக்குரிய இடம் என்று உனக்காக இருக்கும். ஒரு நாட்டிய மகளின் மீது கொண்ட அன்பினால் ஒரு அரசகுமாரன் பட்டத்தை வெறுத்தான் என்ற பெயரை சூட்டிக் கொள்ளப் போகிறாயா? அருண்மொழி பேசினார். பேசி முடிக்கவில்லை. வானத்தி சந்திரனும் மெல்ல ஒளி இழந்து மறைந்து கொண்டிருந்தான். அங்கே முதியவர் வந்து கொண்டிருந்தார். அவரை கண்டதும் இன்பவள்ளி எழுந்து நின்றாள்.
இன்பவள்ளி, இங்கேயா இருக்கின்றாய்? இரவெல்லாம் கண் விழித்து பேசிக் கொண்டிருந்தாயா? இப்படி கண் விழித்தால் உடம்பின் நிலை என்ன ஆகும்? இளவரசரையும் தூங்காமல் விழிக்க செய்து விட்டாயா? நம் உடல் எப்படி மாறலாம்? நம் உடல் எப்படியும் மாறலாம். அவர் உடல் இந்த நாட்டு மக்களுக்கு சொந்தம். இனி அவரது விருப்பப்படி அவர் ஒன்றுமே செய்துவிட முடியாது என்பது அவருக்கு தெரியும். உனக்காக அவர் இளவரசர் பதவியை உதறி தள்ள முடியாது. இவற்றையெல்லாம் இப்போது இப்பின்னிரவு வேளையில் விவாதிக்க வேண்டுமா? அருள்மொழிவர்மரின் இதயத்தை நேற்றே நான் புரிந்து கொண்டேன். எல்லாம் மகத்தானதாக அமைய வேண்டும் என்ற பேரார்வம் கொண்டிருக்கின்றேன். சிற்பமும் சித்திரமும் கோயிலும் உலகிலே மிக மிக பெரிதாக அமைக்க வேண்டும் என்கின்றார். அவர் அரசரானால்தான் அப்படி செய்ய முடியும். அவர் நலமோடு வாழ வழி செய் என்பவள்ளி, வா போவோம். இளவரசே, வந்து குடிலில் படுத்து சற்றே கண் துயிலுங்கள். பொழுது விடிந்ததும் தேவையான அளவு பேசிக் கொள்வோம்
என்றார் முதியவர். பொழுது விடிந்து அவர்கள் பேசிக் கொள்ளும் வரை நிலைமை அப்படியே இருக்கவில்லை. சற்று நேரத்தில் அந்த அமைதியான பகுதியில் குதிரை ஒன்றின் குளம்படி ஓசை கேட்டது. மங்கிய வெளிச்சத்தில் குதிரையில் ஏறி காளாமுகர் விரைந்து ஆற்றை கடந்து அருள்மொழிவர்மரை நோக்கி வந்து கொண்டிருந்தார். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.